அப்பால் உங்களுக்கும் நான் வசியத்தை செய்து கொள்கிறேன். அல்லாஹ்வுடைய நன்னடியார்களே, அல்லாஹு தஆலா எங்களை எல்லாம் இந்த உலகத்திலே படைத்து நாங்கள் எவ்வாறு வாழுகிறோம் என்பதனை பொறுத்துத்தான் நாளை மறுமை நாளுடைய விமோசனத்தையோ அல்லது நஷ்டத்தையோ தீர்மானிக்க இருக்கிறான். நாங்கள் வாழுகின்ற காலம் சுமாராக 60, 70, 80, 90 ஆகக்கூடினால் ஒரு 100 வருஷம் இந்த உலகத்திலே வாழுவோம். எப்படி இருந்தாலும் இந்த உலகத்தை விட்டும் நாங்கள் கட்டாயமாக பிரிந்துதான் ஆக வேண்டி இருக்கிறது. தற்போது இந்த உலகத்திலே சுமாராக 800 கோடி மக்கள் இருக்கிறார்கள் என்றால் நிச்சயமாக சத்தியமாக இன்னும் 100 வருஷங்களிலே இந்த பூமிக்கு மேலால் இருக்கின்ற எவரும் இந்த பூமியிலே இருக்க மாட்டார்கள். அவர்கள் அனைவரும் இந்த பூமிக்குள் போய்விடுவார்கள். புதிய ஒரு பரம்பரை, புதிய ஒரு மக்கள் கூட்டம் இந்த பூமிக்கு மேலால் நிச்சயமாக இருக்கத்தான் போகிறது. இது அல்லாஹு தஆலாவுடைய நியதியாக இருக்கிறது. எனவே நாம் சிந்திக்க வேண்டும், இந்த குறுகிய கால வாழ்க்கைக்குள், இந்த அற்பமான இந்த குறுகிய கால வாழ்க்கைக்குள் நாம் சில முக்கியமான கேள்விகளை கேட்டு அந்த கேள்விகளுக்குரிய பதில்களை நாம் தேடி அந்த பதில்களுக்கு ஏற்ப எங்களுடைய வாழ்க்கையை நாம் அமைத்துக் கொள்ள வேண்டியிருக்கிறது. மிக முக்கியமான கேள்விகள் 3. முதலாவது கேள்வி, நான் எங்கிருந்து வந்திருக்கிறேன்? 2வது கேள்வி, நான் எதற்காக வந்திருக்கிறேன்? 3வது கேள்வி, நான் எங்கே செல்ல இருக்கிறேன்? இந்த 3 கேள்விகளுக்கும் ஒவ்வொரு மனிதனும் தீர்க்கமான, ஆழமான, தெளிவான பதில்களை கண்டுதான் இந்த உலகத்திலே தன்னுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும். அப்படி இல்லாவிட்டால் நிச்சயமாக அவனுடைய வாழ்க்கைக்கும் இந்த உலகத்திலே இருக்கின்ற மிருகங்களுடைய வாழ்க்கைக்கும் எந்த விதமான வித்தியாசமும் கிடையாது. அல்லாஹ்வுடைய நன்னடியார்களே, அல்லாஹு தஆலா மனிதனை இந்த உலகத்திலே சிரேஷ்டமான, கண்ணியமான ஒரு படைப்பாக படைத்திருக்கிறான். லக்கத் கர்ரம்னா பனி ஆதம், ஆதமுடைய சந்ததிகளை நாங்கள் கௌரவப்படுத்தினோம் என்று குர்ஆனிலே சொல்லுகிறான். வசஹர லக்கும் வஹலக லக்கும், உங்களுக்காக வேண்டித்தான் இந்த உலகத்தில் இருக்கின்ற அனைத்தையும் படைத்து அனைத்தையும் உங்களுக்காக வேண்டி வசப்படுத்தி தந்ததாக அல்லாஹு தஆலா குர்ஆனிலே சொல்லுகிறான். மனிதனுக்கு ஒரு பகுத்தறிவை கொடுத்திருக்கிறான். இப்படிப்பட்ட சிரேஷ்டமான, வித்தியாசமான, சிறப்பு பண்புகளை பெற்றிருக்கின்ற ஒரு மனிதன் மிருகத்தை போன்றுதான் இந்த உலகத்திலே வாழ்கின்றான் என்றால், மிருகம் என்ன செய்கிறது? அது சாப்பிடுகிறது, அது குடிக்கிறது, அது தன்னுடைய பாலியல் ஆசைகளை தீர்த்துக் கொள்கிறது, அது சண்டை பிடிக்கிறது, அது அற்பமான காரியங்களுக்காக மோதிக்கொள்கிறது என்றால், இதுதான் மனிதனுடைய வாழ்க்கையின் போக்காக இருக்கிறது என்றால், உலாஇக்கல் அன்ஆம் பல் ஹும் அதல், நிச்சயமாக மனிதர்கள் இப்படியான மனிதர்கள், அவர்கள் மிருகங்களை போன்றவர்கள், இல்லை மிருகங்களை விடவும் மோசமானவர்கள் என்று குர்ஆனிலே அல்லாஹ் சொல்லுகிறான். அவர்களுக்கு உள்ளங்கள் இருக்கின்றன, அவர்கள் சிந்திக்க மாட்டார்கள். அவர்களுக்கு காதுகள் இருக்கின்றன, அந்த காதுகளால் அவர்கள் கேட்க மாட்டார்கள். அவர்களுக்கு கண்கள் இருக்கின்றன, ஆனாலும் அந்த கண்களால் அவர்கள் பார்க்க மாட்டார்கள். உலாஇக்கல் அன்ஆம், அவர்கள் மிருகங்களை போன்றவர்கள், ஏன் மிருகங்களை விடவும் மோசமானவர்கள் என்று அல்லாஹு தஆலா குர்ஆனிலே சொல்லுகிறான். மிருகங்களை விடவும் மோசமானவர்கள் என்று அவன் சொல்ல வேண்டும். அதற்கு காரணம் இருக்கிறது. அந்த மிருகம் எந்த நோக்கத்துக்காக வேண்டி படைக்கப்பட்டிருக்கிறதோ அந்த நோக்கத்தை அந்த மிருகம் நிறைவு செய்து கொண்டிருக்கிறது. ஒரு நாயிடமிருந்து எதனை எதிர்பார்த்தான்? ஒரு பூனையிடமிருந்து எதனை எதிர்பார்த்தான்? ஒரு கழுதையிடமிருந்து எதனை எதிர்பார்த்தானோ அதனை அது சிறப்பாக சீராக செய்து கொண்டிருக்கிறது. ஒரு தென்னை மரத்திலிருந்து அவன் என்ன எதிர்பார்த்தான்? அது காய்களை கொடுக்க வேண்டும் என்று. ஒரு வாழை மரத்திலிருந்து எதனை எதிர்பார்த்தான்? அது கனியை கொடுக்க வேண்டும் என்று. அந்த அந்த வேலைகளை, அதற்குரிய வேலையை அது செய்து கொண்டிருக்கிறது. ஆனால் மனிதன் படைக்கப்பட்ட நோக்கம், மனிதன் இந்த உலகத்திலே படைக்கப்பட்ட உயர்தரமான நோக்கத்தை அவன் மறந்து வாழுகின்ற பொழுதும் அந்த மிருகங்களை விடவும் மோசமானவனாக மாறிவிடுகிறான். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நானும் நீங்களும் மனதிலே கையை வைத்து கேட்டு பார்ப்போம். இத்தனை வருஷங்கள் இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அடுத்த நிமிஷம் மௌத்து வரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. அடுத்த நிமிஷம் என்ன? அடுத்த வினாடியே வரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. 8 வயதிலே பத்து வயதிலே, பதினோரு வயதிலே, ஏன் கிடைத்து இரண்டு மாதத்திலே குழந்தைகள் வஃபாத்தாகவில்லையா? எங்களுக்கு என்ன நிச்சயம் இருக்கிறது? நாங்கள் நீண்ட காலம் இந்த உலகத்திலே வாழ்வோம் என்று. இப்படிப்பட்ட சந்தர்ப்பத்திலே நாம் அடிக்கடி யோசிக்க வேண்டும், நான் ஏன் இந்த உலகத்துக்கு வந்திருக்கிறேன்? என்னிடமிருந்து என்னுடைய ரப்பு எதனை எதிர்பார்க்கின்றான்? நான் உலகத்திலே வாழ்கின்ற வாழ்க்கை என்னுடைய ரப்பை திருப்திப்படுத்துவதாக அமைகிறதா? அடுத்த நிமிஷம் நான் மௌத்தாகிவிட்டால் என்னை அல்லாஹு தஆலா திருப்தி அடைவானா? இந்த உலகத்தில் இருக்கின்ற மக்கள் எல்லோரும் எனக்காக வேண்டி அழுது கண்ணீர் வடித்து என்னை இந்த உலகத்தை விட்டு வழி அனுப்புவார்களா? அல்லது நான் இந்த உலகத்தில் இருந்து விடை பெற்று செல்லுகின்ற பொழுது இந்த மனிதன் மிகப்பெரிய அட்டூழியங்களை செய்தவன், சமுதாயத்தை ஏமாற்றியவன், இந்த மனிதன் மிக பயங்கரமான குற்ற செயல்களிலே ஈடுபட்டவன் என்று சொல்லி அவர்கள் சந்தோஷப்பட்டு எங்களை எல்லாம் வழி அனுப்புவார்களா அல்லது எங்களுக்கு பதுவா செய்வார்களா என்று அடிக்கடி யோசிக்க வேண்டியிருக்கிறது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, உண்மையான புத்திசாலியார், உண்மையான புத்திசாலியார் அல் கையிசு மன்தான நப்சம். உண்மையான புத்திசாலி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், தன்னுடைய உள்ளத்தை கட்டுப்படுத்தி உலகத்திலே வாழ்ந்தவன் மனம் போன போக்கிலே வாழ முடியாது. மனம் போன போக்கிலே வாழ்வது மிருகங்களுடைய பண்பு. ஒரு காரியத்தை செய்வதற்கு முன்னால் இந்த காரியம் என்னுடைய ரப்பை திருப்திப்படுத்துமா, இந்த காரியம் இந்த உலகத்தில் இருக்கின்ற மக்களுக்கு பாதகமாக அமையுமா என்றெல்லாம் மிகவும் ஆழமாக சிந்திக்க வேண்டியிருக்கிறது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த மனிதர்களுடைய வாழ்க்கையை நாங்கள் பார்க்கிறோம், அதிசயமாக இருக்கிறது, ஆச்சரியமாக இருக்கிறது. அவர்களுடைய வாழ்க்கை மிகவும் ஆச்சரியமாக இருக்கிறது. மிருகங்களை விடவும் மோசமாக வாழ்ந்து கொண்டிருக்கின்ற மனிதர்களை நாங்கள் பார்க்கவில்லையா? ஒரு மனிதன் பணத்தை வணங்குகிறான், இன்னொரு மனிதன் பெண்ணை வணங்குகிறான், இன்னொரு மனிதன் தன்னுடைய பதவியை பட்டத்தை வணங்குகிறான், இன்னொரு மனிதன் தன்னுடைய மனோ இச்சையை வணங்குகிறான், இன்னொரு மனிதன் தனக்கு இருக்கின்ற பேரையும் புகழையும் வணங்குகின்றான், இதற்காக வேண்டி உலகத்தில் இருக்கின்ற நிறைய பேருடைய கழுத்தை முறிக்கின்றான். இவன் அல்லாஹு தஆலாவை பயப்படுவதில்லையா? அண்மை காலத்திலே ஐஸ் எனப்படுகின்ற இந்த போதை வஸ்துக்களை இந்த நாட்டை பொறுத்தவரையில் விற்பனை செய்கின்றவர்களுடைய தொகை அதிகரித்துக் கொண்டு போகிறது. முஸ்லிம் சமுதாயத்திலும் அப்படிப்பட்டவர்கள் இருக்கிறார்கள் என்றால் அதனை பற்றி நாங்கள் என்ன சொல்லுவது? எப்படியும் எனக்கு பணம் வர வேண்டும், எப்படியும் நான் உழைக்க வேண்டும், நான் மாட மாளிகைகளை கட்ட வேண்டும், எனக்கு வாகனங்கள் இருக்க வேண்டும், என்னை பணக்காரன் என்று சொல்ல வேண்டும் என்ற காரணத்துக்காக மனித சமுதாயத்தை அழித்து குடும்பங்களை நாசமாக்கி இளைஞர்களுடைய வாழ்க்கையை குட்டிச்சுவராக்கி அவர்களை நடைப்பிணங்களாக மாற்றுகின்ற இந்த போதை வஸ்துக்களை எல்லாம் ஒரு மனிதன் விற்பனை செய்கின்றான் என்றால் அந்த மனிதனுக்கு வாழ்க்கையின் குறிக்கோள் தெரியாது. நான் இந்த உலகத்துக்கு வந்திருப்பது ஒரு சோதனை கூடம். நான் செய்கின்ற ஒவ்வொரு கர்மத்தையும் அல்லாஹு தஆலா பார்த்துக் கொண்டுதான் இருக்கிறான். என்னுடைய மௌத்து எந்த நேரத்திலும் வரலாம். நாளை மறுமையிலே என்னுடைய ஒவ்வொரு காரியத்துக்காக வேண்டியும் நான் பதில் சொல்ல வேண்டி இருக்கிறது என்ற அந்த சிந்தனையோடு, அந்த உணர்வோடு, அந்த முராக்கபாவுடைய அந்த சிந்தனையோடு அவன் கட்டாயமாக ஒவ்வொரு நிமிஷத்தையும் கடத்தினாலே ஒழிய அவன் நிச்சயமாக ஜெயம் பெற முடியாது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நீருக்கும் ஒளி கோப்பானது இந்த உலக வாழ்க்கை. இந்த உலக வாழ்க்கையை பற்றி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொன்னார்கள்? கும் ஃபி துன்யா கஅன்னக கரீப் அவ் ஆபிர சபீல். இந்த உலகத்திலே நீ இருக்கின்ற பொழுதும் ஒரு அந்நியனை போன்று இருந்து கொள்வாயாக, அல்லது ஒரு வழிப்போக்கனை போன்று இருந்து கொள்வாயாக என்று சொன்னார்கள். அதனுடைய அர்த்தம் சகோதரர்களே, நாங்கள் உழைக்க கூடாது என்பதோ அல்லது எங்களுடைய அடிப்படையான தேவைகளை நிறைவு செய்வதற்காக வேண்டி பாடுபடக்கூடாது என்பது அல்ல. நபிமார்கள் தொழில் செய்தார்கள், கல்யாணம் முடித்தார்கள், பிள்ளை குட்டிகளை பெற்றார்கள், சமூகத்திலே உயர்ந்த அந்தஸ்துகளையும் பதவிகளையும் வகித்த நபிமார்களை நாங்கள் பார்க்கிறோம். நபி சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் ஒரு மிகப்பெரிய ஆட்சியாளர், நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் ஒரு பெரிய நிதி மந்திரி. நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அப்படியெல்லாம் இருந்திருக்கிறார்கள். துல்கர்னை இந்த உலகத்திலே இருந்த ஒரு மிகப்பெரிய ஒரு என்ஜினியர், அவர்கள் இந்த உலகத்தை விட்டு ஓடவில்லை. ஆனால் அவர்களுக்கு அல்லாஹு தஆலா கொடுத்த பணம், அவர்களுக்கு அல்லாஹு தஆலா கொடுத்த செல்வாக்கு, அவர்களுக்கு அல்லாஹு தஆலா கொடுத்த அந்த உடற்கட்டு, அந்த பலம், இவை அனைத்தையும் அவர்கள் குரங்கின் கையில் கிடைத்த பூமாலை போன்று பாவிக்கவில்லை. சமுதாயத்தின் உயர்ச்சிக்காக, சமுதாயத்தின் வளர்ச்சிக்காக, சமுதாயத்தின் நலனுக்காக வேண்டி பயன்படுத்தினார்கள். துல்கர்னைன் ஒரு மிகப்பெரிய அணைக்கட்டை கட்டினார். எனப்படக்கூடிய ஒரு படையினர் வந்து அக்கிரமம் செய்து கொண்டிருக்கிறார்கள் என்று ஒரு கூட்டத்தார் அவரிடத்திலே வந்து முறைப்பட்டார்கள். எனவே அந்த கட்டிடத்தை அணைக்கட்டை கட்டினால்தான் அவர்களுடைய அட்டூழியங்களை தவிர்க்கலாம் என்று சொல்லப்பட்டது. அந்த நேரத்திலே ஒரு பெரிய அணைக்கட்டை கட்டி அந்த யஜூஜ் மஜூஜ் கூட்டத்தாருடைய அட்டூழியங்களை அவர் தடுத்து விட்டார். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அந்த மிகப்பெரிய அணைக்கட்டை அவர் கட்டிவிட்டு, இது அல்லாஹு தஆலா எனக்கு தந்த மிகப்பெரிய அருள், நிச்சயமாக கியாமத்து வருமாக இருந்தால் அதனை அவன் சுக்குநூறாக உடைத்து போடுவான் என்ற கருத்தை துல்கர்னை ரஹிமஹுல்லா அவர்கள் சொல்லுவதை நாங்கள் குர்ஆனிலே பார்க்கிறோம். எனவே இந்த உலகத்திலிருந்து ஓடி ஒதுங்கி துறவிகளாக வாழ வேண்டும் என்பதல்ல, உலகத்தில் வாழ வேண்டும், குடும்பம் நடத்த வேண்டும், தொழில் செய்ய வேண்டும், கல்வி கற்க வேண்டும், பணத்தை தேட வேண்டும், எல்லாம் தேவை. ஆனால் ஒன்றை மறந்துவிடக் கூடாது, இவை அனைத்தும் என்னை விட்டும் ஒரு காலம் போய்த்தான் போகிறது. நான் இந்த உலகத்தை விட்டும் விடை பெற்று செல்லுகின்ற பொழுது ஒரு வெள்ளை துணியோடு மாத்திரம் தான் போக இருக்கிறேன். நான் தேடிய புகழ், எனக்கு கிடைத்த விருதுகள், நான் எடுத்த சர்டிபிகேட்டுகள், எனக்கு இருக்கின்ற செல்வாக்கு, எனக்கு இருக்கின்ற அறிமுகம், எல்லாவற்றையும் விட்டுவிட்டு நான் போய்த்தானாக வேண்டும். எனவே எனக்கு அல்லாஹு தஆலா தந்திருக்கின்ற அருள்களை, பாக்கியங்களை நான் அவனை திருப்திப்படுத்துவதற்காக வேண்டித்தான் பயன்படுத்த வேண்டும் என்ற உயர்ந்த குறிக்கோளோடு தான் இந்த உலகத்திலே வாழ வேண்டும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, கொஞ்சம் சிந்தித்து நாங்கள் பார்க்க வேண்டும். அல்லாஹு தஆலா குர்ஆனிலே யஅலமு அன்னமல் ஹயாத்துத் துன்யா லாஇபுன் வலஹுவன் வஸீனத்துன் வதஃபாஹுரன். அல்லாஹு தஆலா குர்ஆனிலே சொல்கிறான், அறிந்து கொள்ளுங்கள், உலக வாழ்க்கை என்பது ஒரு விளையாட்டு, அது ஒரு உங்களுடைய கவனத்தை திருப்பக்கூடிய ஒன்றாக இருக்கிறது, அது கவர்ச்சியாக இருக்கிறது. நீங்கள் பரஸ்பரம் சொத்துக்கள் விஷயத்திலும் பிள்ளை குட்டிகள் விஷயத்திலும் பரஸ்பரம் ஒருவர் இன்னொருவரோடு பெருமைப்பட்டுக் கொள்கின்ற, பரஸ்பரம் ஒருவரை ஒருவர் அதிகரித்துக் கொள்கின்ற விடயமாகத்தான் உலக வாழ்க்கை காணப்படுகிறது. அது ஒரு விளையாட்டு என்று அல்லாஹு தஆலா குர்ஆனிலே சொல்கிறான். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த உலக வாழ்க்கையின் தன்மையை சரியாக விளங்கிக் கொள்வோம். இந்த உலக வாழ்க்கை எதற்காக வேண்டி தரப்பட்டிருக்கிறது என்பதை விளங்கிக் கொள்வோம். எந்த நேரத்திலும் இந்த உலகம் என்னை விட்டும் பிரிக்கப்படலாம், என்னுடைய உறவுகளை விட்டும் நான் பிரிக்கப்படலாம், என்னுடைய மரணம், என்னுடைய மௌத்து எந்த உருவத்திலும் எனக்கு வரலாம் என்று அந்த உணர்வோடு தான் எந்த நேரமும் எங்களுடைய செயல்பாடுகளை நாங்கள் அமைத்துக் கொள்ள வேண்டும். உலகத்திலே நடக்கக்கூடிய குற்றச் செயல்களுக்கெல்லாம் காரணம் என்ன? இந்த நாடு ஏன் இந்த அளவு தூரம் பொருளாதார சீர்கேட்டை சந்தித்திருக்கிறது என்று நீங்கள் சிந்தித்து பார்த்தால், என்ன காரணம் என்று சிந்தித்து பார்த்தால், இரண்டு அடிப்படையான காரணங்கள். முதலாவது காரணம், இந்த நாட்டிலே இருக்கின்ற ஆட்சியாளர்களுக்கு இருந்த ஆட்சி வெறி, அதிகாரத்தின் மீது கொண்ட மோகம், அதற்காக வேண்டி இந்த நாட்டிலே இனவாதத்தை தூண்டினார்கள். தங்களுடைய ஆட்சியை அடைந்து அதற்கு பிறகு இந்த நாட்டு மக்களுடைய வளங்களை எல்லாம் சுரண்ட வேண்டும் என்பதற்காக வேண்டி எல்லா வியூகங்களையும் அவர்கள் வகுத்தார்கள். இந்த நாடு இருளிலே மூழ்கி இருக்கிறது. இந்த தொழில்களை மக்கள் இழந்திருக்கிறார்கள். அண்மை காலத்திலே 500,000 பேர் இந்த நாட்டை விட்டு வெளியே செல்ல வேண்டிய ஒரு நிர்பந்தமான நிலைக்கு மக்கள் தள்ளப்பட்டார்கள். தகப்பனை மகன் பிரிகிறான், பிள்ளைகளை குடும்ப தலைவன் பிரிய வேண்டிய நிர்பந்தம் ஏற்படுகிறது. இப்படியான ஒரு சூழ்நிலைக்கு இந்த நாடு தள்ளப்பட்டதற்கான காரணம் என்ன? லஞ்சம், ஊழல், உலகமோகம், அதிகாரத்தின் மீது கொண்ட ஆசை, வெறி. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஒரு முஸ்லிம் இடத்தில் அது நிச்சயமாக இருக்க மாட்டாது. அவனுக்கு அதிகாரம் வந்தால், அவனுக்கு செல்வாக்கு வந்தால், அவனுடைய கையிலே பணம் வந்தால், அவன் அதனை ஒரு பெரிய அமானிதமாக பார்ப்பான். அல்லாஹு தஆலா எனக்கு தந்த ஒரு சோதனை என்று பார்ப்பான். நான் இவற்றின் ஊடாக எப்படி ரப்புடைய திருப்தியை அடைவது என்றுதான் அவன் யோசிப்பானே தவிர, அதனை வைத்துக் கொண்டு உலக மக்களை அவர்களுடைய கழுத்துக்களை முறிப்பதோ அல்லது அவர்கள் மீது அத்துமீறல் செய்வதோ அவனுடைய பண்பாக நிச்சயமாக இருக்க மாட்டார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, காரூனை பற்றி குர்ஆனிலே அல்லாஹு தஆலா சொல்லுகிறான். காரூன் உலகத்திலிருந்து மிகப்பெரிய பணக்காரன், மிகப்பெரிய பணக்காரன். அவன் சொன்னான், அவன் எந்த அளவு தூரம் பெரிய பணக்காரன் என்றால், அவனுடைய சொத்துக்களினுடைய அந்த சாவிகளை கூட அதிகமான மிருகங்கள் சுமந்து செல்ல வேண்டிய அளவுக்கு அவனுடைய கஜானாக்களுடைய திறப்புகள் காணப்பட்டன என்று குர்ஆனிலே அல்லாஹ் சொல்லுகிறான். ஆனால் அவனுக்கு கிடைத்த அந்த பணத்தையும் செல்வாக்கையும் காரூன் என்ன செய்தான்? இந்த உலகத்தில் இருக்கின்ற மக்களை பிழிவதற்காக, மக்களை அடிமைப்படுத்துவதற்காக, மக்களை எல்லாம் ஏமாற்றுவதற்காக வேண்டி அவன் பயன்படுத்தியது மாத்திரமல்ல, இன்னமா உத்தித்துஹு அலா இல்மின், அவனிடத்திலே ஒரு கர்வம் வந்தது, ஒரு அகம்பாவம் வந்தது. அவன் என்ன சொன்னான், என்னுடைய அறிவுதான் நான் இவ்வளவு பெரிய சாதனைகளை நிலைநாட்டுவதற்கு காரணம் என்று அவன் கம்பட்டம் அடித்தான், பெருமை அடித்தான். அல்லாஹு தஆலா அவனையும் அவருடைய சொத்துக்களையும் சேர்த்து பூமிக்குள்ளே இழுத்துக் கொண்டான் என்று குர்ஆனிலே அல்லாஹு தஆலா சொல்லுகிறான். அந்த காரூனை பற்றி அவ்வாறு சொல்லிவிட்டு அல்லாஹு தஆலா தொடர்ந்தும் என்ன சொல்லுகின்றான், லா தன்ஸ நஸீபக மின துன்யா, உலகத்திலே உனக்கு இருக்க வேண்டிய பங்கை நீ மறக்க வேண்டாம், உலகத்திலே உனக்கு இருக்கின்ற பங்கை நீ மறக்க வேண்டாம். அதனுடைய அர்த்தம் என்ன, ஒருவனுக்கு பணம் வரலாம், ஒருவனுக்கு செல்வாக்கு வரலாம், அதிகாரம் வரலாம், அதுல எந்த தவறும் கிடையாது. ஆனால் அந்த அதிகாரத்தையும் அந்த பணத்தையும் அந்த செல்வாக்கையும் பயன்படுத்தி இந்த உலகத்தில் இருக்கின்ற மக்களுடைய வாழ்க்கையை உயர்ச்சி அடைய செய்வதற்காக வேண்டி பயன்படுத்த வேண்டுமே தவிர, தன்னை மட்டும் வளர்த்துக் கொள்வதற்கு, தன்னை மட்டும் போஷிப்பதற்கு, இந்த உலகத்திலே அழிச்சாட்டியம் செய்வதற்கு யாரும் முயற்சிக்க கூடாது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இதுதான் உலக வாழ்க்கை. இந்த வாழ்க்கையை கவனமாக நாங்கள் விளங்கிக் கொள்வோம். நாங்கள் உழைக்க சென்றாலும் எந்த நேரமும் ரப்பூ எங்களுடைய சிந்தனையில் இருக்க வேண்டும். அல்லாஹு தஆலா குர்ஆனிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், தைஸ அப்துத்தீனார் வ அப்துத்திர்ஹம், யார் தீனாருடைய அடிமையாக இருக்கின்றானோ, யார் திர்ஹத்துடைய அடிமையாக இருக்கின்றானோ, யார் பட்டாடையினுடைய அடிமையாக இருக்கின்றானோ, அவன் அழிந்து விடட்டும் என்று அவனுக்கு எதிராக பிரார்த்தித்தார்கள். பணக்காரனாக இருப்பது தவறல்ல, நல்ல ஆடைகளை, கவர்ச்சியான ஆடைகளை அணிவதனால் எந்த தவறும் கிடையாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நல்ல கவர்ச்சியான ஆடைகளை அணிந்துதான் முக்கியமான நிகழ்ச்சிகளுக்கு சமூகம் அளிப்பார்கள் என்று ஹதீஸ்களிலே வருகிறது. அவர்கள் மிகவும் விருப்பமாக ஆட்டிறைச்சியை சாப்பிட்டார்கள் என்று ஹதீஸ்களிலே வருகிறது. சாப்பிடுவதனாலோ அணிவதனாலோ குடிப்பதனாலோ எந்த தவறும் கிடையாது. ஆனால் நான் சாப்பிடுகின்ற சாப்பாடு தான் எனது தெய்வம், என்னுடைய பட்டாடை தான் எனது தெய்வம் என்று அவற்றை வணங்கக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு நாங்கள் அவற்றை மாற்றி விடுவோமாக இருந்தால், எமது உள்ளத்திலே அவற்றை குடியும் அமர்த்துவோமாக இருந்தால், அந்த சந்தர்ப்பத்தில் தான் நாங்கள் மிகப்பெரிய தவறை செய்கின்றோம். அல்லாஹு தஆலா எங்களை பாதுகாக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நாங்கள் நினைக்க கூடாது உலகத்திலே சிலைகளை வைத்து வணங்குவது மாத்திரம்தான் வணக்கம், ஷிர்க் என்று நினைக்கக்கூடாது. சிலைகள் கட்புலனாகக்கூடிய, கண்ணுக்கு புலப்படக்கூடிய தெய்வங்கள், வணங்கப்படக்கூடிய தெய்வங்கள், அவற்றை வணங்கக்கூடாது. ஆனால் கட்புலனாகாத எத்தனையோ தெய்வங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே வணங்கப்படுகின்றன என்பதை மறந்துடக்கூடாது. நாங்கள் ஏற்கனவே சொன்னது போன்று, மனிதன் பணத்தை வணங்குகிறான், தன்னுடைய மனோ இச்சையை வணங்குகிறான், தன்னுடைய செல்வாக்கை வணங்குகிறான், தன்னுடைய மட்டுமுண்டான அம்சங்களை எல்லாம் அவன் வணங்கிக் கொண்டிருக்கிறான். அந்த வணக்கம் என்பது அவனுடைய மிகப்பெரிய பயங்கரமான குற்றமாக காணப்படுகிறது. அந்த சந்தர்ப்பத்தில் நாளை மறுமையிலே அல்லாஹு தஆலா எங்களை பார்த்து கேட்பான், அலமாக நிலைக்கும் யாபனி ஆதம் அல்லா தஅபுது ஷைத்தான், நீங்கள் ஷைத்தானை வணங்கக்கூடாது என்று நான் உங்களிடத்திலே ஒரு வாக்குறுதியை எடுக்கவில்லையா என்று நாளை மறுமையிலே கேட்பான். எனவே ஷைத்தானை வணங்குவது, மனோ இச்சையை வணங்குவது போன்ற இந்த அம்சங்கள் எல்லாவற்றையும் நாங்கள் இந்த இடத்திலே பார்க்க வேண்டி இருக்கிறது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, எனவே உலக வாழ்க்கையை சரியாக நாங்கள் புரிந்து கொள்வோம். இந்த உலக வாழ்க்கையிலே எங்களை எதற்காக வேண்டி அனுப்பியிருக்கிறான், எங்களை பிரதிநிதிகளாக அனுப்பியிருக்கிறான், நாங்கள் இந்த உலகத்திலே அவன் வணங்கப்பட வேண்டும் என்ற நோக்கத்தோடு எங்களை அனுப்பியிருக்கிறான். நாம் அந்த விடயத்தை மறந்துவிட்டு நாம் நினைத்தது போன்றெல்லாம் இந்த உலகத்திலே வாழ்வோமாக இருந்தால் நிச்சயமாக மிகப்பெரிய தவறாகத்தான் அமைய முடியுமாக இருக்கிறது. நாம் சிலரை பார்க்கின்றோம், அவர்களுடைய வியாபாரத்திலே மூழ்கி இருப்பார்கள். பாங்கு சொன்னால் அவர்களை பள்ளிக்கு வர முடியாது. காரணம், அவர்களுக்கு தொழுகையை விடவும் அவர்களுடைய பணம் முக்கியமானதாக காணப்படுகிறது. இன்னும் சிலர் ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் ஏற்பாடு செய்யப்பட்டுவிட்டால் அந்த ஃபங்க்ஷனிலே அவர்களுடைய காலம் கழியும், 5 நேர தொழுகையை அப்படியே கோட்டை விட்டு விடுவார்கள். இப்படிப்பட்டவர்கள் அல்லாஹு தஆலாவை வணங்கவில்லை. இவர்கள் வணங்குவது யாரை, தங்களுடைய மனோச்சியை, தங்களுடைய விருப்பத்தை அவர்கள் வணங்கிக் கொண்டிருக்கிறார்கள் என்ற உண்மையை நாங்கள் இந்த சந்தர்ப்பத்திலே விளங்க வேண்டியிருக்கிறது. இன்னும் சிலரை பார்க்கின்றோம், அவர்களுக்கு எந்த அளவு தூரம் அவருடைய பணமும் செல்வாக்கும் முக்கியமானது என்றால், தங்களுடைய வீட்டில் இருக்கின்ற பிள்ளைகளையும் மனைவி மக்களையும் கவனித்து அவர்களுக்கு தேவையான உரிமைகளை கடமைகளை செய்வதற்கு கூட அவர்களுக்கு நேரம் கிடையாது. காலையிலே 6 மணிக்கு வீட்டை விட்டு வெளிப்படுவார்கள், இரவு 9 மணிக்கு அவர்கள் வீட்டுக்கு வருவார்கள், 10 மணிக்கு வருவார்கள், வந்து டயர்டாகி மீண்டும் படுப்பார்கள். அந்த வீட்டிலே இருக்கின்ற மனைவி சாப்பிட்டாளா, குழந்தைகளுக்கு ஏதாவது தேவை இருக்கிறதா, அவர்களுடைய வணக்க வழிபாடுகள் எப்படி, அவர்களுடைய தேவைப்பாடுகள் என்ன என்பதனை கூட கவனிப்பதற்கோ அல்லது அவர்களுடைய சேம நலன்களை பார்ப்பதற்கோ அவர்களுக்கு நேரம் கிடையாது. அந்த அளவு தூரம் அவர்கள் தங்களுடைய வியாபாரத்தை வணங்கிக் கொண்டிருக்கிறார்கள். இன்னும் சிலர் இருப்பார்கள், ஒரு மையத்து வீட்டுக்கு போவதற்கு கூட அவர்களுக்கு நேரம் கிடையாது, தங்களுடைய உறவினர்களை பார்ப்பதற்கு கூட நேரம் கிடையாது. ஒரு நோயாளி தன்னுடைய பக்கத்து வீட்டிலே நோயாளியாக இருக்கிறான், அவனை சென்று சேமம் விசாரிக்க வேண்டுமே என்பதற்கு கூட அவர்களுக்கு நேரம் கிடையாது. காரணம், அவர்களுடைய முழு மூச்சு அவர்களுடைய தெய்வமாக அவருடைய வியாபாரம் காணப்படுகிறது. தற்போது கூட நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம், இந்த ஜும்மாவுக்காக வேண்டி அழைக்கப்பட்டார், நீங்கள் உங்களுடைய வியாபாரத்தை விட்டுவிட்டு நீங்கள் அல்லாஹு தஆலாவை ஞாபகப்படுத்துவதற்காக வேண்டி செல்லுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் எங்களுக்கு எத்தனை பேருக்கு 12 மணிக்கே கடைகளை மூடிவிட்டு வருவதற்கான மனசு இருக்கிறது என்று சிந்தித்து பார்ப்போம். அப்படி இல்லையா, ஈமானிலே ஒரு மிகப்பெரிய பயங்கரமான கோளாறு இருக்கிறது. ஒரு 5 நேர தொழுகைக்காக வேண்டி அழைப்பு விடுக்கப்படுகிறது, ஹையால ஸலா ஹையால ஃபலாஹ், வெற்றியை நோக்கி வாருங்கள், நீங்கள் தொழுகையை நோக்கி வாருங்கள் என்று சொல்லப்படுகிறது. வெற்றி அந்த நேரத்தில் கடையை திறந்து கொண்டிருப்பதில் அல்ல, அந்த அந்த நேரத்தில் என்ன என்ன வேலையை செய்ய வேண்டுமோ அதுதான் நிச்சயமாக இபாதத்தாக கணிக்கப்படும், அல்லாஹு தஆலாவிடத்திலே ஏற்றுக்கொள்ளப்பட்டதாக இருக்கும் என்பதை மறந்துவிடக் கூடாது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நானும் நீங்களும் கொஞ்சம் மனதிலே கையை வைத்து கேட்டு பார்ப்போம், நாங்கள் தஹஜ்ஜத் தொழுகையை எத்தனை நாள் நாங்கள் தொழுகிறோம், ஜமாஅத்துடைய சுபஹுடைய தொழுகைக்கு நாங்கள் எத்தனை பேர் வருகின்றோம், எங்களுக்காக வேண்டி வழிகாட்டியாக வந்திருக்கின்ற அல் குர்ஆனை ஒரு தினமும் ஓதுவதற்கு ஆக குறைந்தது 2 பக்கங்களையாவது குர்ஆனில் இருந்து ஓதுவதற்கு நாங்கள் நேரம் ஒதுக்கிக் கொள்கிறோமா? காலை மாலை ஓத வேண்டிய இருக்கிறீர்கள், சந்தர்ப்ப துஆக்கள் என்பவற்றை ஓதுவதற்கு எங்களுக்கு எந்த அளவு தூரம் நேரம் கிடைத்திருக்கிறது? நேரம் கிடைக்கவில்லையா? ஈமானிலே மிகப்பெரிய கோளாறு இருக்கிறது. நாங்கள் அல்லாஹு தஆலாவை விட்டுவிட்டு வேறு தெய்வங்களை எங்களுடைய உள்ளத்திலே இருத்தி வணங்கிக் கொண்டிருக்கிறோம் என்பதை மறந்துவிடக் கூடாது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அடிக்கடி ஞாபகப்படுத்திக் கொள்வோம், மௌத்து வரக்கூடியது, எப்படி எப்படியும் வரலாம். உமர் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொன்ன ஒரு கருத்தை இந்த இடத்திலே ஞாபகப்படுத்த விரும்புகின்றோம். அவர்கள் சொன்னார்கள், நீங்கள் உலகத்திலே நீண்ட காலம் வாழப்போகிறீர்கள் என்று நினைத்துக் கொண்டு உலகத்துக்காக வேண்டி நீங்கள் உழையுங்கள், அடுத்த நிமிஷம் எனக்கு வபாத்து வந்துவிடும் என்று நினைத்துக் கொண்டு நீங்கள் ஆகரத்துக்காக வேண்டி உழையுங்கள் என்று உமர் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொன்னார்கள். எவ்வளவு ஆழமான கருத்து! அடுத்த நிமிஷம் எனக்கு வபாத்து வந்துவிடும் என்று நினைத்து நீங்கள் ஆகரத்துக்காக வேண்டி உழைக்க வேண்டும், ஆகரத்துடைய அமல்களைக்கு நீங்கள் செய்ய வேண்டும், அது தொழுகையாக இருக்கலாம், திலாவத்துல் குர்ஆனாக இருக்கலாம், அதுகார்களாக இருக்கலாம், சதக்காவாக இருக்கலாம், எமது உறவு ஜனங்களை சேர்ந்து நடப்பதாக இருக்கலாம், இப்படிப்பட்ட காரியங்களிலே நீங்கள் ஈடுபட வேண்டும், நன்மையை எதிர்பார்த்து அல்லாஹ்வுடைய திருப்தியை எதிர்பார்த்து ஈடுபடுங்கள், அடுத்த நிமிஷம் மௌத்து வந்து விடுமோ, என்னுடைய நன்மைகள் போதாமல் இருக்குமோ என்று நினைத்து, ஆனால் நீங்கள் நீண்ட காலம் உலகத்திலே வாழப்போகிறீர்கள் என்று நினைத்து நீங்கள் இந்த உலகத்திலே சம்பாத்தியங்களிலே ஈடுபடுங்கள் என்று உமர் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொன்னதாக நாங்கள் வரலாற்றிலே பார்க்கின்றோம். அந்த கருத்து எங்களுக்கு மிச்சம் உதவியானதாக இருக்கும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹு தஆலா குர்ஆனிலே கேட்கின்றான், அஃஹஸிபுத்தும் அன்னமா கலக்குனாக்கும் அபதன் வ அன்னக்கும் இலைனா லா துர்ஜாவும், நீங்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறீர்களா, உங்களை நாங்கள் வீணே படைத்திருக்கிறோம், நீங்கள் எங்களிடத்திலே மீட்டப்பட மாட்டீர்கள் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறீர்களா என்று கேட்கிறான். மீட்டப்பட மாட்டீர்களா என்றால் என்ன, மீண்டும் அவரிடத்திலே நாங்கள் கொண்டு போகப்பட இருக்கின்றோம். ஜனாசா அடக்கப்பட்டு சில மனுஷியாளங்களில் ஏன் அவசரமாக ஜனாசாவை அடக்க வேண்டும் என்று சொல்கிறார்கள், அதற்கு ஆகக்கூடினால் 1 நாள் அல்லது 2 நாள் செல்லுகின்ற சந்தர்ப்பத்தில் அது வீக்கம் எடுக்கும், அது வெடிக்கும், அதற்குள் இருந்து சேல் சகதி எல்லாமே வெளியே வரும், அங்கிருக்கின்ற மண்ணிலே இருக்கின்ற புழுக்கள் அதனை சாப்பிட ஆரம்பிக்கும். இதற்குள் தானா இவ்வளவு போராட்டம், இவ்வளவு ஹராமான உழைப்பு, மற்றவர்களுடைய காணிகளை பிடித்துக் கொண்டு தடமாறுவது, வருஷ கணக்கில் தன்னுடைய சொந்த பந்தங்களோடு பேசாமல் இருப்பது, இவ்வளவுதானா வாழ்க்கை? இந்த ஆட்ட ஓட்டம், இந்த பகைமை, இந்த குரோதம், இவை அனைத்துக்கும் ஒரு முடிவு கட்டுவதில்லையா? அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நாம் சிந்திக்க வேண்டிய மிகப்பெரிய விஷயங்கள் இருந்து கொண்டிருக்கின்றன. காசுக்காக, பணத்திற்காக மற்றவர்களுடைய உள்ளத்திலே நாங்கள் இடம் பிடிக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி எவ்வளவு தூரம் காரியங்களிலே நாங்கள் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறோம். அல்லாஹு தஆலா பாதுகாக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நாம் நினைத்துக் கொள்ளக்கூடாது, நாம் தனியாக இருக்கின்ற பொழுது நாங்கள் செய்கின்ற காரியங்களை அல்லாஹு தஆலா பார்க்கவில்லை என்று. அல்லாஹு தஆலா நுணுக்கமாக நோட்டமிட்டுக் கொண்டிருக்கிறான். எங்களுடைய உள்ளத்திலே ஊசலாடக்கூடிய ஒவ்வொரு சிந்தனையையும் அவன் பார்த்துக் கொண்டிருக்கிறான். எங்களுடைய ஒவ்வொரு கண் சிமிட்டலையும் அவன் பார்த்துக் கொண்டிருக்கிறான். எங்களுடைய அங்க அசைவுகள் ஒவ்வொன்றும் அவனுடைய அமால் நாமா பட்டோலையிலே பதிவு செய்யப்பட்டுக் கொண்டிருக்கிறது. அல்லாஹு தஆலா குர்ஆனிலே சொல்கிறான், நிச்சயமாக அவனுடைய உள்ளத்திலே உதயமாகிக் கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு உணர்வுகளையும் நாங்கள் அறிந்து கொண்டிருக்கிறோம். அவனுடைய பிடரி நரம்பை விடவும் அவனுக்கு நாங்கள் மிகவும் நெருக்கமாக இருந்து கொண்டிருக்கிறோம். இது எத்தலக்கல் முத்தலத்தையான் வலத்திலும் இடத்திலும் இருக்கக்கூடிய இரண்டு மலக்குகளும் அவனுடைய எல்லா செயல்பாடுகளையும் அவர்கள் பதிந்து கொண்டிருக்கிறார்கள். அவன் எந்த ஒரு சிறிய வார்த்தையை முடிந்தாலும் கூட அந்த ரகீப் அதீத் எனப்படக்கூடிய மலக்குகள் அவற்றை கவனமாக பதிந்து கொண்டுதான் இருக்கிறார்கள் என்று அல்லாஹு தஆலா குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நாளை மறுமையிலே எங்களுடைய ஆமால் நாமா பட்டோலையை நாங்கள் பார்த்து பின்வருமாறு சொல்லுவோம் என்று சூரத்துல் கஹ்ஃபிலே அல்லாஹு தஆலா சொல்லுகிறான். மாலிஹாதல் கிதாப், இந்த வீட்டுக்கு என்ன நடந்து விட்டது? இந்த அமால் நாமா பட்டோலைக்கு என்ன நடந்துவிட்டது? மாலிஹாதல் கிதாப் லா யுகாதிரு ஸகீரத்தன் வலா கபீரத்தன் இல்லா அஹ்ஸாஹா. ஒரு சின்ன பெரிய விஷயங்களையும் விட்டு வைக்காமல் எல்லாவற்றையும் பதிந்து வைத்திருக்கிறதே இந்த பதிவேடு என்று நாங்கள் ஆச்சரியமாக கேட்போம் என்று அல்லாஹு தஆலா குர்ஆனிலே சொல்கிறார். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நாங்கள் மற்றவர்களிடமிருந்து உழைத்த ஒரு சதம் ஹராமானதாக இருந்தாலும், நாங்கள் மற்றவர்களிடமிருந்து பிடித்துக் கொண்ட ஒரு அங்குலம் நிலம் ஹராமானதாக இருந்தாலும், நாங்கள் பேசிய பேச்சிலே ஒரு பொய் கலந்திருந்தாலும், நாங்கள் எடுத்து வைத்த எட்டிலே ஒரு எட்டு ஹராத்தை நோக்கியதாக அமைந்திருந்தாலும், அவை அனைத்தையும் அல்லாஹு தஆலா பதிவு செய்து கொண்டிருக்கிறான் என்பதை மறந்துவிடக்கூடாது. இவை அனைத்தும் மிக நுணுக்கமாக பதிவு செய்யப்பட்டுக் கொண்டிருக்கின்றன. அல்லாஹு தஆலா சொல்லுகின்ற அந்த குர்ஆனுடைய வசனத்தை இறுதியாக ஞாபகப்படுத்துகின்றோம். யார் ஒரு மனிதன் அனுப்பிரமாணமான அளவு நன்மை செய்தாலும் அதனையும் கண்டுகொள்வான், அனுப்பிரமாணமான அளவு தீமை செய்தாலும் அதனையும் கண்டுகொள்வான் என்று அல்லாஹு தஆலா குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான். எனவே அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நாங்கள் அடிக்கடி எங்களுடைய சுய விசாரணை செய்து கொள்ள வேண்டும். நான் ஏன் வந்திருக்கிறேன்? இந்த உலகத்தில் என்னிடமிருந்து அல்லாஹு தஆலா என்னத்தை எதிர்பார்க்கிறான்? நாளை மறுமையிலே நான் மஹ்ஷருடைய மைதானத்திலே நிறுத்தப்படுகின்ற பொழுது என்னிடத்திலே கேட்பானே, நீ தொழுதாயா, நோன்பு பிடித்தாயா, பக்கத்து விட்டானோடு நன்றாக இருந்தாயா, உன்னுடைய உறவு ஜனங்களை சேர்ந்து நடந்தாயா, உன்னுடைய கொடுக்கல் வாங்கல்களிலே நீ எந்தளவு தூரம் நீதமாக நடந்து கொண்டாய், உன்னுடைய பணத்திலே இருந்து வெளிப்படுத்த வேண்டிய ஜகாத்தையும் சதக்காவையும் எந்தளவு தூரம் வெளிப்படுத்தினாய், உனக்கு நான் தந்திருந்தேன் அந்த அதிகாரத்தை இந்த அதிகாரத்தை இவற்றையெல்லாம் நீ எந்தளவு தூரம் சரியாக பயன்படுத்தினாய் என்றெல்லாம் குடைந்து குடைந்து எங்களிடத்திலே விசாரிக்க இருக்கிறார். அந்த விசாரணை மன்றம் மிகவும் ஆபத்தானது. அங்கு எந்த ஒரு நீதிபதியும் எங்களுக்கு சார்பாக பேசுவதற்கு வரமாட்டார்கள். எந்த ஒரு வழக்கறிஞருக்கும் லஞ்சம் கொடுத்து காசு கொடுத்து எங்களுக்கு சார்பாக பேசுவதற்கு முடியாத ஜாலிக்கல் யௌமுல் ஹக், சத்தியமான ஒரு நாளாக அந்த நாள் இருக்க போகிறது என்பதை மறந்துவிடக்கூடாது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அந்த வகையில் வாழ்க்கையின் குறிக்கோளை, வாழ்க்கையின் நோக்கத்தை மிகச் சரியாக புரிந்து கொண்டு வாழ்ந்த கூட்டத்திலே அல்லாஹு தஆலா என்னையும் உங்களையும் ஆக்குவானாக. யா அல்லாஹ், மௌத்தாகக்கூடிய சந்தர்ப்பத்திலே கலிமாவோடு மௌத்தாகக்கூடிய பாக்கியத்தை எம் அனைவருக்கும் நசீபாக்குவாயாக. யா அல்லாஹ், நாளை மர்மையிலே உன்னை சந்திக்கின்ற பொழுது கல்பின் சலீம் எனப்படுகின்ற தூய்மையான உள்ளத்தோடு உன்னை சந்திக்கக்கூடிய பாக்கியத்தையும் அனைவருக்கும் நசீபாக்குவாயாக. இந்த உலகத்திலே நாம் செய்யக்கூடிய உழைப்புகள் ஒவ்வொரு சதனும் ஹலாலான உழைப்பின் மூலமாக கிடைத்த சதங்களாக எம் அனைவருக்கும் பாக்கியம் தருவாயாக. நீ எமக்கு தந்திருக்கின்ற ஆற்றல்கள், திறமைகள், வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள் எல்லாவற்றையும் உன்னுடைய திருப்திக்காக, மனித சமுதாயத்தின் வளர்ச்சிக்காக மாத்திரமே பயன்படுத்துவதற்கான அந்த பாக்கியத்தையும் எங்கள் அனைவருக்கும் நசீபாக்குவாயாக. யா அல்லாஹ், எங்களுடைய தாய் தகப்பருடைய பாவங்களை நீ மன்னித்தருள்வாயாக. அவருடைய
அந்த அவர்கள் வஃபாத்தாக இருந்தால் அவர்களுடைய கபர்களை விசாலப்படுத்துவாயாக. எங்களுக்காக வேண்டி அவர்கள் பட்ட கஷ்டங்களுக்காக நீ அவர்களுக்கு உயர்தரமான அந்த சுவர்க்கத்தை அவர்களுக்கு கொடுப்பாயாக. நாளை மறுமையிலே எங்களை உன்னை சந்திக்கின்ற அருமையான பாக்கியத்தை தந்து நரகத்தை விட்டு அனைவரையும் விடுதலையாக்குவாயாக. ஆமீன், ஆமீன் யா ரப்பல் ஆலமீன்.